வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. இது ஒரு ஸ்பாட்டிஃபை எக்ஸ்க்ளூசிவ் பாட்காஸ்ட். புது எபிசோட்களை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள்.
போன எபிசோடில் டோபமின்னா என்ன, நம்ம சோஷியல் மீடியா அதிகம் பயன்படுத்துறதுக்கும், முக்கியமான விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு முக்கியமில்லாத விஷயத்த முன்னிறுத்தி செய்கிறதுக்கும், நம்ம ரொம்ப சாதாரணமாக தானே செய்கிறோம், எதர்ச்சியாக செய்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற செயல்களெல்லாம் செய்கிறதுக்கு பின்னாடி டோபமின் எப்படி ஒரு காரணமாக இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம உடலில் சுரக்கிற டோபமின் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் நம்மளோட பிஹேவியர்ஸ், அதாவது நம்ம நடந்துக்கக்கூடிய விதத்தை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்குதுங்கிறத போன எபிசோடில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம். நீங்கள் இன்னும் அதை கேட்காம இருந்தால் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கேளுங்க. டோபமைன் பற்றி ஒரு பேசிக்கான புரிதல் உருவாகிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு செயலை சகஜமாக செய்யறக்கும், அதை திரும்ப திரும்ப செய்யணுங்கிற உந்துதல் நமக்குள்ளே உண்டாகி அந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும்னு அதுக்கு நம்ம அடிமையாகிறது, அதாவது அடிக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், டோபமின் நமக்குள்ளே சுரக்கும்போது நமக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்குது. ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது டோபமின் சுரந்ததுன்னா அதன் மூலமாக நம்ம சந்தோஷமான மனநிலையை உணர்றோம், அதை நம்ம மூளை பதிவு செஞ்சு வச்சுக்கோம். ஸோ அந்த செயலை செஞ்சால் நமக்கு சந்தோஷம் கிடைக்குங்கிற காரணத்துக்காகவே அந்த செயலை திரும்ப செய் அப்படின்னு நம்மளோட மூளை நம்மளை தூண்டும். ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யணுங்கிற உந்துதல் உண்டாக இருக்கும், அதை செஞ்சு நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிறது அடிமையாகிறதுக்கும் இது ஒரு காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, டோபமின் மட்டுமே ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் கிடையாது. நம்மளோட ஜீன் அப்படின்னு சொல்லப்படுற மரபணு, சூழ்நிலை, நம்மளோட சுற்றம்னு நிறைய காரணங்கள் நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறதுக்கு காரணமாக இருக்குது. நாம் செய்கிற அல்லது உணர்கிற சில விஷயங்கள், அப்படி நம்ம செய்கிறதுக்கும் உணர்றதுக்கும் டோபமின் எப்படி ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத போன எபிசோடில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது, அதாவது அடிக்ட் ஆகிறதுக்கும் டோபமினுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். பொதுவாகவே அடிமையாகிறதுங்கிறது ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒன்று, ஒரு சில பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, அதாவது ஃபோன் பயன்படுத்துறது, இன்டர்நெட், வீடியோஸ் பார்க்குறது, சூதாட்டம் அதாவது கேம்பிளிங்கில் ஈடுபடுறது, ஷாப்பிங், வீடியோ கேம்ஸ்னு இன்னும் அதிகமான ஒரு சில பழக்கங்களை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு அந்த செயல்களுக்கு அடிமையாகிறது. இதை பிஹேவியரல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன்னு இன்னொரு விதம் இருக்குது. மது, புகைப்பொருட்கள், அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத போதைப் பொருட்கள், அதாவது லீகல் அண்ட் இல்லீகல் ட்ரக்ஸ்னு, ஒரு பொருளை பயன்படுத்தணும், திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது தான் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு அடிமையானாலும் சரி, சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையானாலும் சரி, அது நமக்குள்ள மனநிலையில் நிறைய மாற்றங்களை, பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது மனநிலை, உடல்நிலைன்னு எல்லா விதமான ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகளை உண்டாக்கும். ஃபோன் பயன்படுத்தும் போது நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம், தகவல் பரிமாற்றம் செய்கிறோம் அப்படின்னும், ஷாப்பிங் பண்ணும்போது பொருட்கள் எல்லாம் வாங்கி நம்ம தேவைகளெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்னும், வீடியோ கேம்ஸ் விளையாடும் போது எதிரியை எதிர்த்து நம்ம வெற்றி அடையிறோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னும், இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ரொம்ப அத்தியாவசியமான செயல்களோட ஒப்பிட்டு பார்த்து அதோட தொடர்பு படுத்திக்குது நம்மளோட மூளை. இவ்வளோ முக்கியமான விஷயத்த செய்கிறோமே அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிவார்டு, அதாவது பரிசாக டோபமினை கொடுப்போம் அப்படின்னு நினச்சி டோபமினை சுரக்க வைக்குது. பரிணாம வளர்ச்சியில் நம்ம மூளையோட எல்லா பகுதிகளும் ஒரே மாதிரி வளர்ச்சி அடையலை. முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு சில பகுதிகளும் நம்ம மூளையில் இருக்குது. அதனால தான் வீடியோ கேமில் நம்ம எதிரி நம்மளை தாக்க வந்தால் நிஜத்துலேயும் நமக்கு ஆபத்து இருக்குன்னா இல்லை, இது வெறும் கேம் தான் அப்படின்னு சில நேரங்களில் புரிஞ்சிக்க முடியாமல் அந்த மூளையோட வளர்ச்சி அடையாத பகுதி தவிக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம வீடியோ கேம் விளையாண்டு அதில் நம்ம எதிரி எதிர்த்து போராடி சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சால், நிஜத்துலேயே நம்ம ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்தி நம்ம உயிரை காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி உடனே அதுக்கு பரிசாக ரிவார்டாக நமக்கு டோபமினை சுரக்க வைக்குது. சில நேரங்கள் சில செயல்கள் செய்யும்போது வழக்கமாக நமக்குள்ளே சுரக்கக்கூடிய டோபமினை விட அதிகமான அளவு சுரக்கும். இப்படி அதிகமான அளவு சுரக்கிறது தான் டோபமின் ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அதிகமாக டோபமின் வெளியானால் அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். அதனால் அந்த செயலை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே டோபமின் ரஷ் உண்டாக்குற விஷயங்கள்லாம் சூதாட்டம், கேம்பிளிங், வீடியோ கேம்ஸ்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும், அதாவது அதிக டோபமினை வெளியிடும். ஒரு சிலர் சிலருக்கு ஷாப்பிங் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கலாம், இன்னொரு சிலருக்கு வீடியோ கேம்ஸ் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கலாம். இப்படி எது செஞ்சால் அதிக டோபமினும் அதிக சந்தோஷமும் கிடைக்குதோ அதை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி ஒரு சில செயல்களுக்கு அடிமையாகிறது, அதாவது பிஹேவியரல் அடிக்ஷன் ஏற்படுது. இதே மாதிரி தான் சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷனும் ஏற்படுது. சில போதைப் பொருட்கள் ரொம்பவே அதிகமான அளவு டோபமினை சுரக்க வைக்கும். எடுத்துக்காட்டுக்கு புகையிலை பொருட்களில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் கிட்டத்தட்ட 25-40% இயல்புக்கும் அதிகமான அளவு டோபமினை வெளியிடும் அப்படின்னு சொல்லி எலிகளை செஞ்ச ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே இன்னும் ஒரு சில போதைப் பொருட்கள் அது டோபமின் மாதிரியே நம்மளோட உடலில் செயல்படுறதுக்கான தன்மை கொண்டதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிறதால தான் மற்ற பழக்கங்களை விட போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது, சோகமாக இருக்கும்போது இந்த மாதிரி போதைப் பொருளோ அல்லது டோபமின் ரஷ் உண்டாக்கக்கூடிய செயல்களையோ செஞ்சால் நம்ம கொஞ்சம் பெட்டராக உணர்வோம். ஸோ நம்ம மூளை என்ன நினைக்கும்னா, அன்னைக்கு நம்ம ஒரு செயலை செஞ்சோமே, ஒரு பொருளை எடுத்துக்கிட்டோமே, அப்போ நம்ம கொஞ்சம் பெட்டராக உணர்ந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை சோகமாக இருக்கும்போதும் மனசு கஷ்டமாக இருக்கும்போதும் அப்செட்டாக இருக்கும்போதும் அதே செயலை செய்யணும்னு அதே போதைப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்குள்ள எண்ணத்தை உருவாக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அது நல்ல விதமாக கெட்டதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதுக்கு கவலையே இல்லை. இதனால தான் கொஞ்சம் நல்லா மூடலாம் இல்லை அப்படின்னா உடனே ஷாப்பிங் போகிறது, குடிக்கிறது, கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு டோபமின் எந்த விஷயத்துலலாம் அதிகமாக கிடைக்குதோ அந்த விஷயத்தையெல்லாம் திரும்ப திரும்ப செஞ்சு அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுறாங்க. இது ஒரு கட்டத்தில் பேர்ன் அவுட், அதாவது மன ரீதியாக, உடல் ரீதியாக, உணர்வு ரீதியான எல்லா ரீதியாகவும் சோர்ந்து போன ஒரு நிலை உருவாகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, ஒரு எடுத்துக்காட்டு, நீங்கள் வாக்கிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. முதல் நாள் ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும்தான் நடக்கிறீங்க, ஆனால் கால்லாம் வலிக்குது, ரொம்பவே அசௌகரியமாக உணர்றீங்க. இப்படியே ஒரு 30 நாள் தினமும் 1 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா 31வது நாள் அந்த 1 கிலோமீட்டர் நடக்கும்போது உங்களுக்கு கால் வலியோ இல்லை அசௌகரியமோ தெரியாது. அதுவே ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கும்போது அதே மாதிரி முதல்ல இருந்தது போல் கால் வலி, அசௌகரியமெல்லாம் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது அது நமக்கு ரொம்பவே பழகி போயிடுது. நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு அதிகமான வலியையும் கொடுக்காது, அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்காது. இதே தான் டோபமின்க்கும். ஒரு விஷயம் செஞ்சு அதிகமாக டோபமின் வெளியாகுதுங்கிறக்காக அதை திரும்ப திரும்ப செஞ்சால் நமக்கு ஆரம்பத்தில் வெளியான அதே அளவு கடைசி வரைக்கும் வெளியாகாது. ஸோ ஆரம்பத்தில் 1 மணி நேரம் விளையாடும் போது நமக்கு கிடைச்ச சந்தோஷம் காலப்போக்கில் அதே 1 மணி நேரம் விளையாடும் போது நமக்கு கிடைக்காது. என்னடா, நம்ம ரொம்ப நாள் நமக்கு பிடிச்ச செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ நாள் நமக்கு சந்தோஷமாக இருந்த இந்த செயல் இப்போ நமக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதில்லையே அப்படின்னு ஒரு வித விரக்தி நமக்குள்ளே உண்டாகும். மற்ற விஷயங்கள் செய்கிறதுல நமக்கு நாட்டமே இல்லாமல் போகும். ஏன்னா இந்த அளவுக்கு வேறு எந்த விஷயத்துலையும் நமக்கு டோபமினும் சந்தோஷமும் கிடைக்காது. என்ன செஞ்சாலும் ஆர்வம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், பேர்ன் அவுட் ஆன ஒரு நிலையில் தான் இருப்போம். 1 மணி நேரம் விளையாண்டாதானே அந்த அளவுக்கு நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கிறதில்ல. இப்போது நான் 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம்னு விளையாடுற நேரத்தை அதிகப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த செயலை செஞ்சமோ, எந்த விஷயத்துக்கு அடிமையாக இருந்தமோ அதை தொடர்ச்சியாக அதிக அளவு செய்வோம், அதிக நேரம் செய்ய ஆரம்பிப்போம். இப்படி தான் அதிகமான நேரம் ஃபோன் பயன்படுத்துறது, அதிகமான அளவு குடிக்கிறது, அதிகமாக புகைப்பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் உருவாகுது. ஒரு கட்டத்தில் நம்ம இதுக்கு அடிமையாக இருக்கோம். இது நம்மளோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்குது. இதை கைவிட்டால் தான் ஒரு சகஜமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்போம். அந்த அடிக்டான விஷயத்தை கைவிட்டு வெளியே வர்றதுக்காக முயற்சிகளெல்லாம் எடுப்போம். ஆனால் ரொம்ப நாள் பழகின ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வர முயற்சிக்கும் போது ஒரு வித அசௌகரியம் இருக்கும் இல்லையா? இதனால் அன்கம்ஃபர்டபுளாக, ஒரு மாதிரி எரிச்சலாக, தாழ்வாக, ஸ்ட்ரெஸ்டான உணர்வுகள் இருக்கும். இதுதான் சிம்டம்ஸ் ஆஃப் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வுகளெல்லாம் நெகட்டிவாக இருக்குங்கிற காரணத்தால் நம்மளை மறுபடியும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நம்மளோட மூளை அந்த அடிக்டான விஷயத்தை செய்யறதுக்கு நம்மளை தூண்டும். அதே செயலை, அதே ட்ரக்கை எடுக்க ஆரம்பிச்சிடுறது. இப்படி தான் அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய சைக்கிளாக உருவாகுது. எடுத்துக்காட்டுக்கு, நாள் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயும் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பார்த்து நம்மளோட நேரத்தை தான் நம்ம வீணடிச்சிட்ருக்கோம், நம்மளோட வேலைக்காகவும் படிப்புக்காகவும் நம்ம செய்ய வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கைவிடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கட்டத்தில் நிஜம், அதாவது ரியாலிட்டி புரியும் போது, இவ்வளோ நாள் நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டோமே, நம்மளோட வேலைக்காக, நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய நிறையா விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விதமான குற்ற உணர்ச்சி ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ் உருவாகலாம், உங்கள் மேலே உங்களுக்கே எரிச்சல் ஏற்படலாம். இப்படியான நெகட்டிவான உணர்வுகள்லாம் ஏற்படும் போது உங்களை மறுபடியும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி உங்கள் மூளை அதே ஃபோனை எடுன்னு சொல்லி தூண்டும். மறுபடியும் நீங்கள் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் வீடியோ பார்ப்பீங்க. இப்படி இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது. எத்தனையோ பேர் தன்னோட கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெளியே வர முடியாமல் தவிக்கிறதுக்கு இந்த சைக்கிள் தான் காரணம். இதில் வீடியோ கேம், போதைப் பொருட்கள், ஃபோன், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்ம எந்த விஷயத்துக்கு கடுமையாக இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே இந்த எபிசோட் பொருந்தும். ஒரு பழக்கம் அடிக்ஷனாக மாறுறதுக்கு அப்புறம் அதை விட்டு வெளியே வர்றதுங்கிறது ஒரு நீண்ட ப்ராசஸ். சில சமயம் கைவிட்ட ஒரு விஷயம் ரீட்ரிகர் ஆகலாம், அதாவது மறுபடியும் செய்யணுங்கிற தூண்டுதல் கூட ஏற்படலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் காஃபிக்கு அடிமையாகி கஷ்டப்பட்டு அதை விட்டு வெளியே வந்துட்டாரு. வழக்கமா போய்கிட்டு இருந்த காஃபி ஷாப்பை கடந்து போகும்போது உடனே காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படலாம். குடிய விட்டவங்க அவங்களோட சேர்ந்து குடிச்ச ஒரு நபரை பார்க்கும்போது கூட அவங்களுக்கு குடிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படலான்னு கூட சொல்றாங்க. இப்படி சில இடம், சில மனிதர்கள், ஏன் நேரம், 6 மணி ஆனால் காஃபி குடிக்கணும் இல்லை சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரம் கூட ஒருத்தரோட அடிக்ஷனை தூண்டலாம், ரீட்ரிகர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு அல்லது சர்க்கரை நோய் இருந்தும் இவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்றாங்களே, ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனோட இருந்தும் இவ்வளோ அதிகம் சாப்பிட்றாங்க, சோம்பேறியாக இருக்காங்க, லிவர் கெட்டு போகும்னு தெரிஞ்சும் குடிக்கிறாங்களே, அளவுக்கு அதிகமாக செலவாகுது, கடன் ஆகுதுன்னு தெரிஞ்சும் ஷாப்பிங் பண்ணுறாங்களே அப்படின்னு வெளியே இருந்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்பவே சுலபமானதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஒரு விஷயத்துக்கு அவங்க ரொம்பவே அடிமையான காரணத்தால் அவங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் அதாவது சுய கட்டுப்பாட்டையும் மீறி அவங்க அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எப்படின்னா, இங்கே பல பேர் நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டதுமே அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு சுய கட்டுப்பாட்டையும் மீறி போய் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சுலபமாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணி அவங்கள காயப்படுத்துறதை நம்ம தவிர்க்கணும். இந்த எபிசோட் பண்ணதுக்கான நோக்கம் என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிறது அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் அதாவது சிக்கலான விஷயம். ஏற்கனவே சொன்னது போல அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்மளாக இருந்தாலும் சரி, வேறு ஒருத்தராக இருந்தாலும் சரி, இப்படி நம்ம நடந்துக்க அடிக்ட் ஆகலாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக அடிமையானது நாமளாக இருந்தால் செல்ஃப் ஹேட் அதாவது சுய வெறுப்பு உண்டாக்கிக்க கூடாது. அதுவே வேறு ஒருத்தராக இருக்கும்போது ரொம்பவே சுலபமாக நெகட்டிவான கருத்தை சொல்லி திரும்பவும் அதே நெகட்டிவான அடிக்ஷனுங்கிற சைக்கிள்குள்ளே அவங்க சூழலை நாம காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுதான் இந்த எபிசோட். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அடிக்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு உரிய சைக்காலஜிஸ்ட் அல்லது சைக்காட்ரிஸ்ட்டை அணுகுங்க. குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதுங்கிறது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் அல்லது ஃபோன் அடிக்ஷன், வீடியோஸ், கேம்பிளிங் அதாவது சூதாட்டம், ஓவர் ஈட்டிங், ஷாப்பிங்னு நிறைய விதமான அடிக்ஷன் இருக்குது. இப்படி நிறைய விதமான அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்காக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதாவது மறுவாழ்வு மையங்கள், டி அடிக்ஷன் சென்டர்ஸ், கவுன்சிலிங்னு நிறைய உதவிகள் இங்கே காத்துட்ருக்கு. அதை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எபிசோட் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். டோபமைன் டீடாக்ஸ் பற்றி இந்த எபிசோடில் பேசுகிறதா சொல்லியிருந்தேன், பட் அதை பற்றி வேறொரு எபிசோடில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஒரு சாதாரண செயல் எப்படி அடிக்ஷனாக மாறுதுங்கிறத இந்த எபிசோடில் பார்த்தோம். ஸோ நம்மளோட நடவடிக்கைகள், பழக்க வழக்கங்கள் அதாவது நம்மளோட பிஹேவியர்ஸை நம்ம கண்காணிப்பில் வச்சுக்கிறது மூலமாக எதிர்காலத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அந்த வகையில் இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன். இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் ரிப்ளை அப்படிங்கிற பட்டன் அழுத்தி நீங்கள் எனக்கு சொல்லலாம், அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜ்லேயும் சொல்லலாம். இதை தவிர நீங்கள் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா பூங்குழலி சுந்தரம் அப்படிங்கிற எண்ணை இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இனி வேறொரு எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள் யோர்ஸ் பாசிட்டிவ்லி ஸ்பாட்டிஃபையில் மட்டும். நன்றி.